திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு குயில் பத்து. வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
நீல உருவில் குயிலே நீன்மணி மாடம் நிலாகும். குயில் வந்து நீல நிறமா இருக்கும், நீங்க பாத்துக்கலாம். குயிலும் காக்கையும் வித்தியாசம் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம். அது குயில் வந்து காக்கை கூட்டுல முட்டையிடுவான், குயில் வந்து காக்கை கூட்டுல முட்டையிடுவான், குயிலுக்கு அடை இருக்க தெரியாது அப்படின்னு. அந்த மாதிரி நீல உருவில் குயிலே நீல நிறமாக இருக்கின்ற குயிலே நீன்மணி மாடம் நிலாகும். ஐயாலே நீண்ட மணிமாடங்களை உடைய உத்தரகோஷமங்க. கோல அழகில் திகழும் கொடிமங்கை உள்ளுர கோயில். ஐயாரும் சிறப்பு பொருந்திய அழகு வடிவமாக விளங்குகின்ற கொடிமங்கையாகி உமாதேவி உள்ளே இருக்கின்ற சிறப்பான கோயில் அந்த உத்தரகோஷமங்க. சீலம் பெரிதும் இனிய திரு உத்தரகோஷமங்க. அந்த உத்தரகோஷமங்க கிட்ட இத்தனை அடைமொழியெல்லாம் கொடுக்கிறார். நீல உருவில் குயிலே நீன்மணி மாட நிலாவும் கோல அழகில் திகழும் குடிமங்கை உள்ளுரை கோயில் சீலம் பெரிதும் இனிய. சீலம் என்கின்ற தவம் அதிகமாக உடைய இன்பத்தை உடைய திரு உத்தரகோஷம். அப்படிப்பட்ட திரு உத்தரகோஷம் அங்கையிலே இருக்கிறான். அவன் எதற்கு இருக்கிறான்? இந்த உலகம் விளங்குவதற்காக அவன் இருக்கிறான். உலகம் விளங்குவதற்காக அவன் ஞானம் விளங்க இருந்த நாயகனை நீ வரக்கூவாய். நாலாவது பாட்டு பாருவோம். குயில் வந்து அதிகமாக வசிப்பது சோலையில தான், மரங்களிலே சோலையில தான் வசிக்கும். அப்படி வசிக்கிறது அது அதிகமாக உணவு கருதி, உணவு கருதி, குளிர்ச்சி கருதி, குளிர்ச்சி கருதி, உணவு கருதி. மற்ற காடுகளிலே வந்து குளிர்ச்சி இல்லாதவங்களே அது வசிக்காது, வசிக்காது. சோலைகள்ல இருந்தா தான் அதுக்கு உணவு கிடைக்கும், பழங்கள் கிடைக்கும். தேன்பழச் சோலை பயிலும் சிறு குயிலே இது கேள்வி. இல்லையாலே இனிமை பொருந்திய தேன்பழம்னா இனிமை பொருந்திய பழங்களை உடைய சோலையிலே வசிக்கின்ற சிறிய குயிலே இதை நீக்கு. வான்பழித்து இம்மண்புகுந்து, வான்பழித்து இம்மண்புகுந்து, வான்பழித்து இம்மண்புகுந்து. தேன்பழச் சோலை வயிலும் சிறு குயிலே இது கேள்வி. வான்பழித்து இம்மண்புகுந்து, அது ஒரு பெரிய ஒரு அதிசயமான சொல். வான் என்பது வானுலகம். வானுலகம் என்று சொன்னால் அந்த வானுலகத்திலே இருக்கின்ற தேவர்களை குறிப்பது. அது இடவாகுபயர்னு சொல்வது இலக்கணத்துல. ஐயாலே வான்பழித்து வானுலகத்தில் இருக்கிற தேவர்களை பழித்து, பழித்து என்று சொன்னால் அவர்கள் போகத்திலையும் சிவத்திலையும் பதவியிலையும் ஆயுள் நீளமா இருக்க வேணும் என்பதே ஆசை கிடையாது. இருக்காதா அப்படின்னு இப்ப நிறைய செல்வம் இருக்குன்னு வச்சுருவோம். பங்களா, காரு, எஸ்டேட்டு, பணம், நகை, இப்படி ஏராளமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு என்னமா இருக்கும்? 50 வயசு வரைக்கும் இருந்தா போதுமா? என்னமா இருக்கும்? 100 வயசு ஆனா கூட சில காலத்துக்கு தான் தேவையில்லாம அப்படித்தான் இருக்கு. ரொம்ப இருக்கிறவங்க இது ஒண்ணுமே இல்லாத பரம ஏழையாத திறமா இருக்கு. போயிட்டா ஏன்னா அவனுக்கு இருக்கிறது ஒண்ணு இல்லை. ஒண்ணு இல்லாமையினால இருக்கிறதுக்கு ஆசை இருக்கா, குறிப்பா ஆசை இருக்க. ஆக எவ்வளவு மோசமானவனுக்கும் இறக்காத அது வேற, அது ஒரு பொது விதி. ஆனா இவனுக்கு இருக்கலாங்கிறதுக்கு ஒண்ணு இல்லை. இவனுக்கு அவ்வளவு இருப்பதனால என்னமா இருக்க முன்னா இன்னும் மர வருஷம் இருந்தா தேவலாமே என்னமா விட்டுட்டு போற அப்படின்னா இது இயல்புதானே. இது சாதாரண மனிதனுக்கு அப்படின்னா தேவர்களுக்கு அளவில்லாத செல்வத்திலே வாழ்கின்றவர்களாகினாலே அவர்கள் பதவியை நீட்டிக்கவும், பதவியே இன்னும் அதிக காலம் இந்த பதவியில் இருக்க வேணும் என்ற ஆசையுடையவர்களாயும், அதற்கு மேலே இன்னும் செல்வம் சேர வேணும் என்கின்ற ஆசையுடையவர்களாயும், எல்லாரும் தனக்கு கூட இருக்க வேண்டும் என்கின்ற ஆசையுடையவர்களாயும், இப்படி அதிகமான ஆசை அதுல. ஏன்னா அதுல மூழ்கின்ற அப்படின்னா அது பெருசா தெரியும். அதுல மூழ்கின்ற அப்படின்னாலே அது பெருசா தெரியும், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா உயிர்கள் தான், தேவர்களும் உயிர்கள் தான், நம்மை போல உயிர்கள். கொஞ்சம் உசந்த நிலைக்கு போயிருக்காங்க இவ்வளவுதான். அதனால நமக்கு கொஞ்சம் ஆசை, அவங்களுக்கு ரொம்ப ஆசைப்படுங்க. நமக்கு கொஞ்சம் ஆசை, அவங்களுக்கு ரொம்ப ஆசை. அதனாலே அந்த தேவர்களை இப்படி அவர்களுக்கு ஞானம் பெற வேணும், சிவபெருமானை அடைய வேணும் என்கின்ற புத்தி இல்லாமையினாலே, பத்தி இல்லாமையினால் அவர்களை படித்து விட்டாங்க. செல்வமும் பதவியும் ஆயுளும் இன்னும் அதிகமாக வேண்டும் என்கின்ற எண்ணமுடையவர்களாய், சிவஞானத்தை பற்றி சிவனை அடைய வேண்டும் என்கின்ற புத்தி இல்லாதவர்களாய் இருந்த காரணத்தினால அவர்களை படித்து விட்டானான்னு சொல்லுவான். வான்பழித்து இம்மண்புகுந்து, மண் உலகத்திலே வந்து அவன் இங்கே இருக்கின்ற அன்பர்களை ஆண்டு விடுவான். மனிதர்களாயால ஒரு 10,000 பேருக்கு ஒரு 5 பேர் 6 பேராவது ஒரு பக்தி உடையவனா புத்தி உடையவனா இருக்கிறான், நம்மளை அடையுறதுன்ற எண்ணம் உடையவனா இருக்கிறான், பரவாயில்ல அவனுக்காக இவனு எவ்வளவு தேவலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மனிதர்களை வந்து ஆண்டு கொள்ளுறான். தேவர்களையும் மனிதர்களையும் பார்க்கும்போது வித்தியாசம் ரொம்ப, தேவர்களையும் மனிதர்களையும் பார்க்கும்போது வித்தியாசம் ரொம்ப, தேவர்கள்னா பலவே இல்லை அவனுடைய பெருமை செல்வம், மனிதர்னா அப்படியே பா எவ்வளவு மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம், நம்ம இங்கே தேவன் இங்கே விளங்குத. அப்படிப்பட்ட தேவர்களை பழித்தான் அப்பாதிகளாக இருக்கிற நம்ம வந்து ஆண்டு ஏழை வங்காளனே வாடையல் உரம்பாவா என்றால் போல, ஏழைகளாயிருக்கிற அப்பாதிகளாயிருக்கிற பக்தி இருந்தா போதும், அவனுக்கு பணக்காரன்னு அவசியம் இல்லை, படிச்சவனு அவசியம் இல்லை, பக்தி இருந்தா போதும், பக்தி இருந்துச்சுன்னா அவனை ஆண்டு கொள்ளுவான். அவன் சர்க்கார்ல அவன் கம்பெனில வேலை பார்க்கறதுக்கு என்ன மார்க்குனா பக்தி தான் மார்க், பக்தியிலே மார்க் வாங்கியிருக்கணும். அதனால வான்பழித்து மண் உகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல், மனிதரை ஆட்கொண்ட வள்ளல், வள்ளல்னா அவன் தான் வள்ளல், உயர்ந்தவனை வந்து சிறப்பு செய்யறது வள்ள வளல்ல, தாழ்ந்தவர்களுக்கு சிறப்பு செய்கின்றவன் தான் வள்ளல், இல்லாதவனுக்கு ஏழைகளுக்கு சோறு போடுகிற வள்ளல், இதுவரை பணக்காரனுக்கு சோறு போடுறவன வள்ளல்னு யாரும் சொல்லுவான், விளங்குல. அதனாலே அவன் தான் வள்ளல்ல. இப்ப வள்ளல்லு உலகத்துல இடையில வள்ளல் கடைகள் வள்ளல் இப்படி எல்லாம் சொல்றாங்கல்லவா, அவன் தான் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட அளவுதான் வள்ளலாக இருந்தான். அதிகமான ஒரு நெல்லிக்கனிய தந்தான் வள்ளல், யாருக்கு அவைக்கு தந்தான் வள்ளல். ஆனா அவன் கனியை தந்தான், அதனாலே புகழை பெற்றான், புகழை பெற்றான், வாழ்த்தை பெற்றான், நீலமணி மடத்து ஒருவன் போல வண்ணுக வருவனி என்று வாழ்த்தினாள். ஆனா இந்த வள்ளல் எதையும் எதிர்பார்க்காம எதையும் நம்மிடத்திலிருந்து எதிர்பாராமல் அன்பு ஒன்றத்தான் பார்க்கறான், பார்க்காமல் அந்த அன்பை ஏன் பார்க்கறான்னா நாம நன்மை அடைவதற்காக, நாம நன்மை அடைவதற்கு அன்பை எதற்கு எதிர்பார்க்கிறான் என்று கேட்டால், நாம் நன்மை அடைவதற்காக அவன் அன்பை எதிர்பார்க்கிறான். அப்படி அன்பு இருந்தால் அவர்களை ஆண்டு கொள்கிறான். ஆரேனும் அன்பு செய்யும் அங்கே வெளிப்படுங்கான், ஆரேனும் காணா அரண் என்பது திரு கழித்து முடியாது. அதனாலே வான்பழித்து தேவர்களை பழித்து விட்டு மண் உகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல், தாழ்ந்தவர்களை ஆண்டு கொள்ளுகிறானே, அதனால அவன் உயர்ந்தவர்களை ஒதுக்கி விட்டு, நம்ம உயர்ந்தவர்களைத்தான் பார்ப்போம், தாழ்ந்தவர்களை பார்க்க மாட்டோம், உயர்ந்தவர்களுக்கு தான் உபகாரம் பண்ணுவோம், உண்டா இல்லையா, தாழ்ந்தவர்களுக்கு அப்படி உபகாரம் பண்ண மாட்டோம். அவன் எப்படி செய்யறான் தெரியுமா, உயர்ந்தவர்களை விட்டு விட்டு தாழ்ந்தவர்களுக்கு செய்யறான், வான்பழித்து அதனாலதான் அவன் வள்ளல். இன்னொரு இடத்துல வள்ளல் சொன்னார் தெரியுமா, வார்ந்த நஞ்சு வானோர்க்கு அமுதமே வள்ளல் போட்டு, தான் வந்து நஞ்சை சாப்பிட்டு விட்டு தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தபடியினால அவன் வள்ளல், வான்பழித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல், ஊன் பழித்து உள்ளம் புகுந்து என் உணர்வதுவாய் ஒருத்தல், ஊன் பழித்து என்பது ஊன் என்பது சரீரம், ஏன்னா சரீரம் அவனுக்கு முக்கியம் அல்ல, உள்ளம் தான் முக்கியம், வாழ அழகா இருக்கான்னா அவன் சிவபெருமானுக்கு பிரியமானவன் அர்த்தமா, அதனாலே ஊம்பளித்து ஏதாவது உயரமா இருக்கலாம் குட்டையா இருக்கலாம் கருப்பா இருக்கலாம், அதை பத்தியில் அவனுக்கு பேச்சே கிடையாது, உள்ளந்த உள்ளம்பத்தை பார்ப்பான், அதன் கருத்து உள்ளவன் உள்ளத்தை பார்ப்பான், கண்ணுள்ளவன் உடம்பை பார்ப்பான், கருத்து உள்ளவன் உள்ளத்தை பார்ப்பான், அவனுடைய உள்ள எப்படின்னு கருத்து இல்லாத அப்படின்னு உடம்பை பார்ப்பான், அறிவு இல்லாதவன் உடம்பை பார்ப்பான், அறிவு உள்ளவன் அறிவு இருக்கிறான்னு அறிவை பார்க்கறதுக்கு அறிவில்லாதவன் அறிவை பார்க்க அறிவில்லாதவன் ஆளை பார்ப்பான். அதனால இந்த சிவபெருமானாகிய பரமேஸ்வரன் உள்ளத்தை பார்க்கிறான், உள்ளத்தை பார்க்கிறான், அதனாலதான் உன்பொழித்து உள்ளம் புகுந்துன்னாரு, சரீரம் அவனுக்கு பொருட்டல்ல, உள்ளம்தான் அவனுக்கு முக்கியம், அது உள்ளத்தில் நல்ல உள்ள என்றார் போல அவனுக்கு நல்ல உள்ள எங்க அந்த உள்ளத்திலே அவன் தங்கி கொள்ளுகிறான், பள்ளத்திலே நீர் தங்குவது போல, பள்ளத்திலே நீர் தங்குவது போல உள்ளத்திலே அவன் தங்குகிறான், பள்ளத்திலே நீர் தங்குவது போல நல்ல உள்ளத்திலே அவன் தங்குகிறான். அதனாலே சிறந்தடியா சிந்தனையுள் கறந்தவால் கண்ணலுடு நீகலந்தார் போல, சிறந்தடியார் சிந்தனையுள் தேரூரின், அதனாலே இப்படி ஊன்பளித்து உள்ளம் புகுந்து என் உணர்வதுவாய ஒருத்தன் உள்ளத்திலே பூந்தான், உள்ளத்திலே பூந்த உடனே என்னாச்சுன்னா என் புத்தி எல்லாம் அவனுடைய புத்தியாக ஆகிவிட்டது, எனக்குன்னு சொந்தமா புத்தி இல்லை, எனக்குன்னு சொந்தமா ஊன் பழித்து உள்ளம் பூந்து என் உணர்வு அது ஆய உணர்வ, ஞானிகளுக்கு உணர்வு எப்படி இருக்கும் என்று கேட்டால் முழுவதும் சிவனுடையதாக இருக்கு, அவருடைய உணர்வு இருக்கார், அது கூறுநாகை முதலாக கூறுங்கரணம் எல்லாம் கண்ண சிவனுடையது, மூக்கு சிவனுடையது, காது சிவனுடையது, வாயுடைய அறிவு சிவனுடையதாக ஆகிவிடுது. ஞானிகளுடைய அறிவு சிவனுடையதாக ஆகிவிடுது. அதனால ஞானிகள் சொன்னா நடக்குது, நம்ம என்ன பண்ணினாலும் நடக்க மாட்டேன். அதனால ஞானிகள் துணிஞ்சு சொன்னாரு. என்ன சொன்னாரு தெரியுமா? மலையின் பருப்பதம் துருத்தி மார்பேரு மறை காடு நைத்தானம் நிலையினான் எனதுரை தனதுரையாக நிலையினான் எனதுரை தனதுரையாக நீரணிந்தெருவந்தேரிய நிமலன் கலையினார் மடப்பிணை துணையுடும் துயில காணலம்படை உள்ளி கணமயிலாத இணையினார் பைம்புலில் அம்பயங்கோட்டு கயாப்பேணி என் எழில் உள்வது இயல்வே என்று பாடினார். யார் சொல்லுங்கள்? எனதுரை தனதுரை. நான் சொல்லுகிற வாக்கியம் எல்லாம் சிவன். அதனாலே ஞானியுடைய உணர்வு அறிவு செயல் எல்லாமே சிவன். அதனாலதான் நெருப்பு வந்து ஏட்ட எரிக்கல, விளங்குதா? நீர் வந்து அடிச்சுக்கிட்டு போவாங்க. சிவன் சொன்னா அப்புறம் நெருப்பு எப்படி எரிக்கும்? சிவன் சொன்னா எப்படி ஏட்ட அடிச்சுக்கிட்டு போகும்? தண்ணி தண்ணி அடிச்சுக்கிட்டு போச்சு. ஏடு ஏட்ட தண்ணி அடிக்கும், தண்ணி அடிக்கும். இப்ப தண்ணியை ஏட்ட அடிச்சுட்டு ஏடு அடிச்சுட்டு போச்சு. நெருப்பையும் எரிக்கும், பொறுப்பையும் விடிக்கும், நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் என்கிறார் அல்லவா அருணாசுவாமி. அது போல ஞானிகள் வாக்கெல்லாம் சிவனுடைய வாக்கு. முன் செய்த தீவனையோ இங்கனே மூண்டதுவேன்னு சொன்னாரு. மூன்று என்ன மூண்டது? நெருப்பு மூண்டது. மூண்டதுவேன்ற வாக்க முடியுது. மூண்டது என்பது நெருப்புக்குத்தான் சொந்த அந்த சொல்லு. போர் மூண்டது, நெருப்பு மூண்டது. முன் செய்த தீவனையோ இங்கனே வந்து மூண்டது. நெருப்பு மூண்டது கழுமரத்துல ஞானிகள் வாக்கு. அதனாலே இப்படி உண்படித்து உள்ளம் புகுந்து என் உணர்வதுவாய ஒருத்தன் மாண்பளித்தாண்டம் என் நோக்கி கையாலே உமாதியனுடைய கண்ணை பத்தி சொல்றார். உமாதியனுடைய கண்ணு எப்படின்னா மானை படித்த கண்ணுடையவள். கையால மான்விழின்னு சொல்றது, தேன் மொழி. மான்விழின்னு சொல்றது விழிப்பட்டு இல்ல, தேன் மொழி. வேறு பெண்களுக்கு தேன் மொழின்னு வைக்கிறாங்கல்ல, என்ன காரணம்னா வேற வச்சாவது சத்தம் போடாம இருக்கணும். தேன்மொழி மான்புலி என்று சொல்லுவது. அதனாலே அப்படிப்பட்ட மானை பழித்த மொழியுடைய, அப்படி மானை பழித்த கண்ணுடையவளாகி உமாதேவி மணாளனை நீ வரக்கூ. மான்பழித்தாண்டம் என் நோக்கி மணாளனை நீ வரக்கூவாய் என்பது இந்த திருவாசகம் அஞ்சாவது பாட்டு. அழகு உருந்திய இன்பத்தையுடைய குயிலே. அந்த குயிலே என்னன்னம்மா வந்து தந்தரம் சொல்லி அதை சிறப்பு சொல்லி அழைக்குமோ அப்படி இல்லாம குயில் கிளி மயில் முதலான பட்சிசாதி இருக்கெல்லாம் இயல்பாக அதிகபட்சம் தீய குணங்கள் இருக்கா? நமக்கு இருக்கிற தீய குணங்கள் அதுக்கெல்லாம் இருக்காது. நமக்கு இருக்கிற தீய குணங்கள் அதுக்கெல்லாம் இருக்காது. நம்ம மாதிரி கஷ்டமும் கிடையாது. நம்ம மாதிரி கஷ்டமும் கிடையாது. அது அது பாட்டில் கொண்டாடிக்கிட்டு உள்ள வந்துக்கிட்டு அது அது பாட்டில் குறியா போய்கிட்டு வந்துக்கிட்டு அது வந்து சம்பாதிச்சு சாப்பிடுது. நம்ம மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போக வேலையெல்லாம் கிடையாது. போகுதா பச்சை ஜாதிகள்லாம் அப்படியே அண்டவ படைச்சிருக்கானே உண்டா இல்லையா? இவ்வளவோ தூரம் பறந்து போய் இறை தேடி சாப்பிட்டு சௌக்கியமா இருக்கு. சௌக்கியம் நம்ம மாதிரி இவ்வளவு பணம் செலவு பண்ணி இவ்வளவு யார் பண்ணி அப்பவும் பத்த மாட்டேங்குது அப்பவும் கஷ்டமா இருக்கு. அப்பா இவ்வளவு இதுகள்லாம் கிடையவே கிடையாது. அதனால பஷியா பிறந்தா கூட எவ்வளவோ நல்லா இருக்கும். சுந்தர திரும்ப குயிலே, அதாவது அழகும் இனிமையுடைய குயிலே. சூடு சுடர் ஞாயிறு போல, அதாவது சுடர் பிரகாசிக்கின்ற சூரியனை போல அந்தரத்தே நின்றிடிந்து இங்கு அடியவராக இருப்பார். அப்படி சூரியனை போல விளங்குகின்ற சிவருமான் அந்தரத்தே நின்று அந்தரம் என்கின்ற சிதாகாசத்திலிருந்து ஆகாயத்திலிருந்து ஆகாயம் அவனுடைய வடிவம் என்று சொல்லுவது அது ஒரு அதனால மேலிருந்து கீழே இறங்கி வருவது. 36 தூங்களுக்கு அப்பா இருக்கிறான்ல அது அந்தரம். அதுக்கு பேரு அந்தரம்னு பேரு. அந்த அந்தரத்திலிருந்து கீழே இறங்கி வந்தார். இறங்கி வந்து அடியவராசை அடிப்பா அறுப்பான். அந்தரத்தே நின்று இடிந்து இங்கு அடியவர் ஆசை அறுப்பான். அதனால 36 தத்துவங்களையும் கடந்து அந்தரத்தில் இருப்பவராய் சிவருவான் பூமிக்கு வந்து அடியவர்களை ஆண்டு கொள்ளுவதற்காக, அடிய பக்தி உள்ள அடியவர்களை ஆண்டு கொள்ளுவதற்காக அவன் என்ன பண்ணுகிறான் தெரியுமா? அவன் வந்து அவன் உள்ளத்திலே புகுந்து அவனுக்கு குற்றங்களை எல்லாம் நீக்குகிறான். அந்த குற்றங்களிலே ஆசைதான் முதல் குற்றம். ஆசையினாலதான் எல்லா குற்றமும் வருகிறது. ஆசையினாலதான் எல்லா குற்றமும் வருகிறது. அந்த ஆசையும் முதலில் இருக்கிறான். யாருக்கு? எல்லாத்துக்கும் அல்ல, தன்னுடைய அடியவர்களுக்கு. அந்தரத்தே நின்று இழிந்துங்கு அடியவராக இருக்கிற இடத்துல யாரு பக்தி பண்ணி கொண்டு பலகாலம் இருக்கிறார்களோ, முத்தியை விரும்பி இருக்கிறார்களோ, அவர்களுக்கு முத்தியை கொடுப்பதற்காக ஏதாவது கொஞ்சம் ஆசை இருந்துச்சுன்னா அந்த ஆசையா இருக்கணும். ஆசை அப்போ அறுத்தா தான் முத்தியை கொடுக்க முடியும். ஆசை அறுத்தா தான் முத்தியை கொடுக்க முடியும். அதனால இது இருந்தா அது வராது, அது இருந்தா இது வராது, இது இருந்தா அது வராது, அது இருந்தா இது வராது. அதனாலே ஆசையினால துன்பம் வரும் என்பதனாலே ஆசையை முதலுக்கு, ஆசையினாலதான் பிறகு உண்டாகுது, ஆசையினாலதான் பிறகு உண்டாகுது. அதனாலதான் ஆசை அருமன்கள், ஆசை அருமன்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமன்கள், ஆசை படப்பட ஐவரும் துன்பங்கள், ஆசை விடவிட ஆனந்தமாகும், ஆசை விடவிட ஆனந்தமாகும் என்பது திருமந்திரன். அதனாலே அப்படி ஆசை என்பது கொஞ்சம் இருந்தாலும் அதுக்கு ஒரு பறிவு உண்டாயிடும், அதுக்கு ஒரு பறிவு உண்டாயிடும். அதனால சுத்தமா ஆசை இருக்கக்கூடாது. கடைசியில முத்திக்கு போற ஆன்மாவுக்கு ஆசை இருக்கக்கூடாது. இப்ப நமக்கு எல்லாம் ஆசை இருக்குதா இல்லையா? சரி, முத்திக்கு போலாம்னு இருக்குதா இல்லையா? அது ஒரு இது இருக்குது, ரெண்டு இருக்கு. முத்திக்கு போலாம்னு ஆசை இருக்குது, கூடுக்கு ஆசை, மீசைக்கும் ஆசை. நாப்பில மீசை வச்சிருக்க கூட பிடிக்கும் போது பார்க்கணும், காப்பி பிடிக்கும் போது பார்க்கணும். அடியார்களுக்கு மீசை இருக்கக்கூடாது, அடியார்களுக்கு மீசை இருக்கக்கூடாது. மீசை வந்து ஒரு பொல்லாத குணத்துக்கு அறிகுறியா இருப்பது. பொல்லாத குணத்துக்கு நான் யாரு நினைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது பொல்லாத குணத்துக்கு ஒரு அடையாளமாக இருப்பதுதான் மீசை. அதனால மீசை வந்து சிவனடியாரனுக்கு இருக்கப்படாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா விட்டுறது நல்லது. அதனாலே இப்படி வந்து ஆசையினாரை துன்பம் ஒரு வந்து அறிந்து அந்த ஆசையை களைகிறான்னு சொல்லுவான். ஆசையை களைகிறான்னு சொல்லுவான். ஆசையினாலதான் உயிர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது, ஆசையினாலதான் உயிர்கள் வாழ்ந்து கொண்டு. அது அப்புறம் சாமி சொன்னாரு, கால் கொடுத்து இருகை ஏற்றி களி நரைத்து இறைச்சி மேய்ந்து தோல் கொடுத்து உதர நீரால் சுவர் எடுத்து இரண்டு வாசல் எட்டு உடைத்து அமைத்து அது ஏழு சாதேகம் பண்ணி மால் கொடுத்து, மால்னு ஆசை கொடுத்து ஆவி வைத்தார் மாமரைக்கார். இப்படி ரெண்டு காலம் நட்டு ரெண்டு கை மரத்தை போட்டு அதுல வந்து வரிசுகளை போட்டு அதுல கூரைய மேய்ஞ்சு அதுல ரெண்டு வாசல் வச்சு ஏழு சன்னல் வச்சு ரெண்டு நாலு ஆறு ஏழு சன்னல் ஏழு சன்னல் ஏழு சாலையகம் பண்ணி மால் கொடுத்து ஆசையை கொடுத்து ஆவி வைத்தார். இந்த வீட்டுக்குள்ளே ஆவியை வைத்தார், உயிரை வைத்தார் மாமரைக்காடனாரே என்பது அப்பர் தேவாரம். அதனால ஆசையினாலே உயிரில் வாழ்கிறது. ஆனால் அந்த ஆசை தகாத முறையில ஆசை வருகிறது, தகுந்த முறையில் ஆசை வருவதே குற்றம், தகுந்த முறையில் ஆசை வருவதே குற்றம். ஆனா முத்திக்கு செல்லுகின்ற மக்களுக்கு ஆசை இருக்கப்படாது. இப்ப நமக்கு முத்திக்கு போலாம்னு ஆசை இருக்குது, முத்திக்கு போலாம்னு ஆசை இருக்குது, இங்கேயும் ஆசை இருக்குது என்றால் சிவபுண்ணியத்துக்காக பொருளை தேடி, சிவபுண்ணியத்துக்காக பொருளை தேடி அதை சிவபுண்ணியத்துக்காக செலவு செய்து அதனால சிவன் அருளை பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே வாழ்கின்ற ஆன்மாக்களுக்கு ஆசை இல்லாதவனும் அவனும் ஒண்ணு, துறவியும் அவனும் ஒண்ணு. இப்ப பட்டினத்தார் சுத்தமா திறந்துட்டாரு, அவருக்கும் முக்தி. சேரமான் பெருமாள் ராஜாவாக இருந்தாரு, கோட்சங்கோட ராஜா இருந்து 70 கோயில் கட்டினாரு, பணம் இல்லைன்னா எப்படி கட்ட முடியும்? கிடந்ததா எல்லாம் சிவபுண்ணியத்துக்காக. தேடிய மாடு நெடு செல்வம் தில்லை மன்புள் ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவண ஆகும் வந்து நாடிய மனத்தினோடு நாயன்மான் அடைந்த போது கூடிய மகிழ்ச்சி உங்க உறவு. அதனால ஆசை இருக்கலாம், திரவியத்தை தேடலாம், எல்லாம் சிவபுண்ணியத்துக்கு ஆகணும்னு என்கிற எண்ணத்தில அதோட நாமும் வாழ்ந்து கொண்டு. அப்படி அப்படியா இப்பட்ட அப்படித்தான் நம்ம எல்லாம் வாழ்ந்து கொடுக்கலாம். அதனால நீங்க ஆசை விட வேண்டாம், நிறைய சேருங்க பணத்தை. சிவபுண்ணியத்துக்கு செலவு செய்யும், சிவபுண்ணியத்துக்கு செலவு. அந்த காலம் பக்குவதால் வரும்போது தானே அவன் பந்தத்தை நீக்குகிறான். பந்தத்தை இப்ப வச்சிருக்கிறான, பந்தம் என்றாலும் ஆசை என்றாலும் ஒன்று. அவன் இந்த ஆன்மாவுக்கு முத்திய தரவோனும் அவளை கொடுக்கவோனும் சிவலோக தரவோனும் என்று அவன் எண்ணும் போது அவனே நீக்கி விடுகிறான், தானே அந்த ஆசையை நீக்கி விடுறான். ஆசையை வைக்கிறவன் அவன், ஆசையை கெடுக்கிறவன் அவன். அதனால நம்ம வரிய போய் ஆசையை விடுத்து போட்டு இன்னைக்கே எல்லாம் விட்டு போட்டு ஜாமியார போலவன்னு போகக்கூடாது. போனா என்ன ஆகும்னா திருச்சி வரலையும் போய்விட்டு திரும்பி வர முடியாது. ஒரு ஆள் தொடர்ந்து போனேன், தொடர்ந்து போய் திருச்சிக்கு போயிட்டேன், அங்க போய் ஞாபகம் வந்துருச்சான், திண்ணையில வெள்ளி செம்பு இருந்துச்சான். அதை சொல்லாம வந்துட்டேன், மீன் மறு திரும்பி வந்து வீட்டுக்காரிட்டு வந்தானா ஏன் வந்துட்டான்னு கேட்டாளா. போன் அதான் வெள்ளிச்சுங்கு வெளியில இருந்தா எடுத்து உள்ள வைக்க சொல்லலாம் போட்டு. அது போல எதையும் வலிய செய்யப்படாது. சாமியார பொறியா வலிய போகாது, வலிய போகாது. காய கனியாக்குறாப்புல தானா கனியாகும். புரியுதா? தானா கனி இனிமே வர தடியில அடிச்சு கனியப்படாது. புரியுதா? அது மாதிரி தானே உனக்கு வந்தவன பத்தி பண்ணி கொண்டுரு. அவன் தானே அதற்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அவன் செய்து அவன் பொறுப்பு விட்டு இது அருமையான வருது. பக்தி பண்ணி கொண்டுருது பெருமாள். எல்லாம் உன்னுடையது, தேவம் உன்னுடையது, சிவம் உன்னுடையது, என்னுடைய உடல் பொருள் ஆதி அறிவு எல்லாமே உன்னுடையது என்று சொல்லி கொண்டு தானே உனக்கு என்ன செய்ய வேணுமோ அதை செய்வோம். வேண்டத்துக்கு அறிவோனி, வேண்ட முழுதும் தருவோனி, வேண்டு அயன்மார்க்கு அறிவோனி, வேண்டி என்னை பணி கொண்டார், வேண்டி நீ யார் யாரும் அதுவே வேண்டும் பரிசு ஒன்று உண்டியோ அதுவும் உண்ட விருப்பம் அவன் பொறுப்பு. அவன் தானே உனக்கு எந்த காலத்திலே என்ன செய்ய வேணும்னு நினைக்கிறானோ அதை செய்வான். ஆனா அவனிடத்துல புத்திய மாத்திர அவனிடத்துல வச்சு புத்தியே அவனிடத்துல வச்சு இதுதான் உண்மை. ஆகையினாலே இப்படி அந்தரத்தே நின்று நின்றுங்க அரியவர் ஆசை அறுப்பான். முன்பும் நடுவும், முந்தும் நடுவும் முடிவுமாகிய மூவரறியா. முந்தும் நடுவும் முடிவும், முன்பு என்பது அரியாயும் நடுவாயும் அந்தவுமாகி இருக்கிறான். மூவர்களால அறிய முடியாதவனாகவும் இருக்கிறான். முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவரறியா. ஐயால இதுல எப்படின்னா ஆகிய மூவர் என்று சொன்னால் ஆதியாக இருந்து உலகத்தை படைக்கிற பிரமனாகவும் காக்கிற விஷ்ணுவனாகவும் சங்காரம் பண்ணுகிற உருத்தரனாகவும் இருக்கின்ற மூவராலும் அறியப்படாதவன். மூவராலும் அறியோனா முதலாய ஆனந்தமூர்த்தியார் என்று கூட சொல்லுகிறாரு. அதனாலே பிரமனாலையும் அறிய முடியாதவன், விஷ்ணுனாலையும் அறிய முடியாதவன், உருத்தரனாலையும் அறிய முடியாதவன். அது மூவரும் அறிகிறவர் யாவர் மற்றறிவார் கூட கேட்டார். முந்திய முதல் நடு இறுதியும் மானாய் மூவரும் அறிகிறது. மூவர்னா பிரம்மா விஷ்ணு உத்தரம். இங்க எல்லாம் இந்த காளி மாதிரி கற்பனசாமி இதுக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது. தேவார திருவாரங்கள் அது வேலையே கிடையாது, அது பேரே இருக்காது. அதை நிறைய கட்டி பிடிச்சிட்டு பாவம். அதனாலே முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவர் அறிய சிந்துர சேவடியார். சிந்துரம்னா சிவந்த திருவடி. சிந்துரம் என்றால் சிவப்பு, சிந்துரம் என்றால் சிந்துர சேவடியானை சேவகனை இறக்குவார். சேவகர் என்றால் குதிரை சேவகனாக வந்தான். சேவகன் என்றால் வீரம், சேவகன் என்றால் வீரம். அப்படிப்பட்ட வீரராயிருக்கிற சாமியே நீ வரும்படியாக நீ கூவாயாக என்று குயிலிடத்திலே இப்படி மாணிக்கவாசகர் வேண்டிய தந்திரங்களை எல்லாம் சொல்லி அந்த குயிலை தூது விடுகிறார். சிவூர் மாடத்துல இப்படி அஞ்சு பாட்டு ஒலிச்சு விடுகிறோம். இன்னொரு அஞ்சு பாட்டு இருக்குது, அது அடுத்த சிவர்களாலே சந்திக்கலாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். பார்வதி பதே மலிவளம் சுரக்க மன்னன் போல் முறை அரசு செய்ய குறைவில் அது வாழ நான் மறையறங்களோங்கனத்தும் எழிமல்க மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பதையே.